அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 8 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் ஈராக்கின் வடக்கில் அமெரிக்க விமானங்கள் தாக்குதல் தொடங்கியிருப்பது குறித்த விரிவான செய்திகள், இலங்கையில் காணாமல் போனவர்கள் தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் 6வது அமர்வு விசாரணைகள் இன்று மன்னாரில் துவங்கியிருப்பது குறித்த செய்திகள்.
ஏதோ எங்களுக்கு எங்களோட பிள்ளையில எங்கள்கிட்ட படைச்சா சரி, பொம்பளை பிள்ளை உதவி இல்லாத நாங்கள் பிரிசனும் இல்லை. எனக்கு இந்த பிள்ளைய என்கிட்ட தந்தா எனக்கு நல்லதுதான், அந்த நம்பிக்கையில தான் இப்ப நாங்க இங்கே வந்திருக்கிறோம். எங்களுக்கு பிள்ளை வேணும்.
தமிழ்நாட்டில் இருக்கும் விடுதிகள், திரையரங்கங்கள், வணிக வளாகங்களில் வேஷ்டிக்கு விதிக்கப்படும் தடைகளை நீக்கும் புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டிருப்பது குறித்து பொதுமக்கள் சிலரின் கருத்துக்கள்.
வேட்டி கட்டிட்டு ஒருத்தர் போறாருனாலே அவர் ஒரு கிராமவாசியா இருப்பாரு, இல்ல ஒரு நாகரிகம் தெரியாதவரா இருப்பாருன்ற ஒரு கலாச்சாரம் தான் இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாவே வேட்டிங்கிறது நம்முடைய பாரம்பரிய சின்னம் அப்படிங்கறது யாருக்குமே தெரியறதில்ல. இந்த சட்டத்தின் மூலமாகவாவது அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கின்றது, சந்தோஷமான விஷயம்.
ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் பூபாலரட்னம், சீவகன், விமல் சுக்கநாதன் ஆகியோர்.
வடக்கு ஈராக்கில் இருக்கின்ற இஸ்லாமிய தீவிரவாதிகள் மீது அமெரிக்கா முதலாவது தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. இர்பில் நகரை பாதுகாத்து வருகின்ற குருது படையினர் மீது தாக்குதல் நடத்த இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளால் வடக்கு ஈராக்கில் பயன்படுத்தப்படுகின்ற பீரங்கிகள் மீது அமெரிக்க விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாக பென்டகன் பாதுகாப்பு தலைமையகம் கூறியிருக்கின்றது. இர்பிலில் தான் அமெரிக்க படையினரும் இருக்கின்றார்கள். இர்பிலில் இருக்கின்ற அமெரிக்க துணை தூதரகம் உட்பட அமெரிக்க நிலைகளுக்கு அச்சுறுத்தல் விடுத்தால் அமெரிக்கா தீவிரவாதிகளை இலக்கு வைக்கும் என்று முன்னதாக ஒபாமா எச்சரித்திருந்தார்.
As ISIL has marched across Iraq, it has waged a ruthless campaign against innocent Iraqis.
யசிடிஸ் மற்றும் கிறிஸ்தவர்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கான மக்கள் தமது இருப்பிடங்களை விட்டு வெளியேற நிர்பந்தித்த தீவிரவாதிகளின் முன்னேற்றம் குறித்த சர்வதேச கவலைகளை அடுத்து இந்த நகர்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அனைத்து மக்களுக்கும் திட்டமிட்ட சீரழிவை ஏற்படுத்துவதாக இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் மீது ஒபாமா குற்றம் சாட்டியிருக்கின்றார்.
இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனருக்கும் இடையிலான 3 சண்டை நிறுத்தம் முடிவடைந்த சொற்ப நேரத்துக்குள் இஸ்ரேல் காசாவின் மீது தாக்குதலை தொடங்கியது. தங்கள் பிராந்தியத்துக்குள் அனுப்பப்பட்ட ராக்கெட்டுகளுக்கு பதில் தாக்குதலாகத்தான் இது நடத்தப்பட்டது என்று இஸ்ரேல் கூறியிருக்கிறது. காசா நகருக்கு அருகே பள்ளிவாசல் ஒன்றுக்கு அருகில் சிறு பையன் ஒருவன் இஸ்ரேலிய வான் தாக்குதலில் கொல்லப்பட்டதாகவும் பலருக்கு காயம்பட்டதாகவும் பலஸ்தீன அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலின் கவச வண்டிகளாலும் பீரங்கி படகுகளாலும் காசா தாக்கப்பட்டிருக்கிறது. சண்டை நிறுத்தத்தை நீடிப்பது இல்லை என்று ஹமாஸ் தீர்மானித்தது ஏனென்று தங்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்று இஸ்ரேல் கூறியிருக்கிறது. எகிப்து நடத்தும் சமரச முயற்சிகள் மீண்டும் தொடங்கப்பட வேண்டும் என்று பலஸ்தீன அதிகாரிகள் குரல் எழுப்பியிருக்கிறார்கள்.
மேற்கு ஆப்பிரிக்காவில் பரவி வருகின்ற அபாயகரமான எபோலா வைரஸ் தொற்று காரணமாக உலக சுகாதார ஸ்தாபனம் உலகளாவிய அவசர நிலையை பிரகடனப்படுத்தியிருக்கின்றது.
This morning I am declaring the current outbreak of Ebola virus disease.
இந்த வைரஸ் தொற்று தொடர்பில் மிகவும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதையே இந்த அறிவிப்பு காண்பிக்கின்றது. இதற்கான உலக சுகாதார ஸ்தாபனம் பல நடவடிக்கைகளையும் அறிவித்திருக்கின்றது. எபோலா வைரஸ் தொற்று ஏற்பட்டவர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்பு வைத்திருந்தவர்கள் மீது பயணக் கட்டுப்பாடுகள் விதிப்பதும் இந்த அறிவிப்புகளில் ஒன்று. பாதிக்கப்பட்ட இடங்களில் இன்னமும் பெரிய அளவில் மருத்துவ சிகிச்சை முறைகளை விரிவுபடுத்துவதும் இந்த நடவடிக்கைகள் அடங்குகின்றன. கினி, லைபீரியா மற்றும் சியரா லியோன் ஆகிய நாடுகளில் கிட்டத்தட்ட 1000 பேர் இந்த நோயினால் இதுவரை பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், இறந்திருக்கின்றார்கள். நைஜீரியாவிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன.
கிழக்கு உக்ரைனின் லூஹான்ஸ்க் பிராந்தியத்தில் கனரக ஆயுதங்களை பயன்படுத்தி பொதுமக்களை கொன்று குவித்த உக்ரைனிய ராணுவ நடவடிக்கைகளுக்காக உக்ரைனிய ராணுவ அதிகாரிகள் 5 ரஷ்ய விசாரணையாளர்கள் கைது செய்திருக்கிறார்கள். கிளர்ச்சியாளர்களின் துப்பாக்கிகளிலிருந்து உயிர் தப்புவதற்காக கடந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லையை கடந்து உள்ளே வந்த உக்ரைனிய ராணுவத்தினர் 400 பேரில் இந்த 5 அடங்கியிருந்தார்கள்.
ஆப்கானிஸ்தானில் சர்ச்சைக்குரிய அதிபர் தேர்தல் நடந்த 4 பின்னர் அங்கிருக்கின்ற போட்டி அதிபர் வேட்பாளர்கள் தேசிய ஒற்றுமை அரசாங்கம் ஒன்றை ஏற்படுத்துவதற்காக உடன்பாடு ஒன்றை செய்திருக்கின்றார்கள். அப்துல்லா அப்துல்லா அவர்களும் அஷ்ரப் கானி அவர்களும் தாமே தேர்தலில் வெற்றி பெற்றதாக கூறிக்கொள்வதுடன் அடுத்தவர் மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். இவர்களுக்கிடையில் உடன்பாடு ஏற்படுத்துவதற்காக காபூலில் மத்தியஸ்தத்தில் ஈடுபட்ட அமெரிக்க அரசுத்துறை செயலர் ஜான் கெரி அவர்கள் இதனை ஆப்கான் பிரச்சினைக்கான ஆப்கானிய தீர்வு என்று வர்ணித்திருக்கின்றார். யார் அதிபர் ஆவரா என்று இன்னமும் அறிவிக்கப்படவில்லை.
நேபாள நாட்டில் இமயமலையின் எவரஸ்ட் சிகரத்திற்கும் மற்ற மலைகளுக்கும் செல்லும் வெளிநாட்டவர்களுக்கு வழித்துணையாக பணியாற்றும் நேபாளத்து ஷேர்பா சமூகத்து மலை வழிகாட்டிகளுக்கு இப்போது வழங்கப்பட்டு வரும் காப்புறுதி பணம் அதிகரிக்கப்படும் என்று நேபாள அரசு அறிவித்திருக்கிறது. தற்போது அரசால் வழங்கப்பட்டு வரும் ஆயுட்காப்புறுதியும் மருத்துவ காப்புறுதியும் $13,000 $19,000 அதிகரிக்கப்படும் என்று நேபாளத்து சுற்றுலாத்துறை அமைச்சு அறிவித்திருக்கிறது.
பிற்படுத்தப்பட்ட சமூகத்தின் கிளர்ச்சியாளராக இருந்து அரசியல்வாதியாக வந்த பூலான் தேவி கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபர் நீதிமன்றத்தால் குற்றம் காணப்பட்டிருக்கிறார். 2001 டெல்லியில் வைத்து பூலான் தேவியை சுட்டுக் கொண்ட தொடர்பாக ஷெர்ஷிங் ராணா குற்றவாளியாக காணப்பட்டிருக்கிறார். ஏனைய 10 சந்தேக நபர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
செய்தி அரங்கத்தில் முதலில் சர்வதேச கண்ணோட்டம். ஈராக்கின் வடக்கில் அமெரிக்க விமானங்கள் தாக்குதல் தொடங்கியிருப்பது குறித்த செய்தியை ஏற்கனவே செய்தி அறிக்கையில் பார்த்தோம். இது குறித்த மேலதிக பிபிசி விவரங்களை தமிழில் தொகுத்து தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
ஈராக்கின் வடக்கு பிராந்தியத்தில் பெரும்பாலான இடங்களை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்ற இஸ்லாமிக் ஸ்டேட், இஸ்லாமிய அரசு, அதாவது ஐஎஸ் ஆயுததாரிகளுக்கு எதிரான விமான தாக்குதல்களை தொடங்கிவிட்டதாக அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது. இருபில் வடக்கு நகரை பாதுகாக்கின்ற குர்திஸ் படைகளுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தி வருகின்ற பீரங்கிகள் மீது அமெரிக்க விமானங்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக பென்டகன் கூறுகின்றது. இருபில் நகருக்கு அருகே நகரும் பீரங்கிகள் மீது லேசர் தொழில்நுட்பத்தால் வழிநடத்தப்படுகின்ற 227 கிலோ எடையுள்ள 2 குண்டுகளை தமது விமானங்கள் வீசியிருப்பதாக பென்டகன் தனது அறிக்கையில் கூறியிருக்கின்றது. அதிபர் பராக் ஒபாமா இந்த விமான தாக்குதல்களுக்கு நேற்று வியாழக்கிழமை உத்தரவிட்டிருந்தார். அதே நேரம் அமெரிக்க படைகளை மீண்டும் ஈராக்குக்கு அனுப்பப் போவதில்லை என்றும் அவர் கூறியிருந்தார்.
As ISIL has marched across Iraq, it has waged a ruthless campaign against innocent Iraqis. And these terrorists have been especially barbaric towards religious minorities.
ஐஎஸ் ஆயுததாரிகள் அப்பாவி இராக்கியர்களுக்கு எதிரான இரக்கமற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக மத சிறுபான்மை மக்களை பொறுத்தவரையில் இந்த பயங்கரவாதிகள் கொடுமையாளர்களாக நடந்து கொள்கின்றனர். அளவில்லாத இராக்கியர்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறியிருக்கின்றனர். ஐஎஸ் ஆயுதாரிகள் இந்த குடும்பங்களை சுற்றி வளைப்பதாகவும் கூட்டங்கூட்டமாக கொலை செய்வதாகவும் யாசிதி இனப்பெண்களை பிடித்துச் செல்வதாகவும் அதிர்ச்சிகரமான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அண்மைய நாட்களில் பெருமளவிலான யாசிதி பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் சிஞ்சார் பகுதியை விட்டு உயிருக்காக தப்பிச் சென்றிருக்கின்றனர். ஆயிரக்கணக்கானவர்கள் இல்லை, பல்லாயிரக்கணக்கான மக்கள் மூட்டை முடிச்சுகளுடன் மெல்லை முகடுகளுக்கு சென்று பதுங்கியிருக்கின்றனர். அவர்கள் உணவு குடிநீரின்றி பசியினால் வாடுகின்றனர். சிறார்கள் தாகத்தால் இறந்து கொண்டிருக்கின்றனர்.
We have a mandate to help, in this case a request from the Iraqi government. And when we have the unique capabilities to help avert a massacre, then I believe the United States of America cannot turn a blind eye.
தங்களுக்கு உதவுமாறு ஈராக் அரசாங்கம் எங்களிடம் கேட்கின்ற போது, கொலைகளை தடுப்பதற்கான வல்லமை எங்களுக்கு இருக்கும் போது அமெரிக்கா கண்மூடிக்கொண்டிருக்க முடியாது என்றும் கூறினார் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா. மலைகளில் தஞ்சமடைந்திருக்கின்ற யாசிதி அகதிகளின் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாக ஈராக்குக்கான யூனிசெஃப் பிரதிநிதி டாக்டர் மாசியோ பாபில்லே பிபிசியிடம் தெரிவித்தார்.
50,000 maybe more are scattered along the mountains.
50,000 பேரளவில் இருப்பார்கள், அதனை விட கூடுதலாகவும் இருக்கலாம். மலைகளின் அடிவாரங்களிலும் அதே போல சூழ இருக்கின்ற சில கிராமங்களிலும் இந்த மக்கள் அலைந்து திரிகின்றனர். மிகவும் கோரமான ஐஎஸ் படைகளால் அவர்கள் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்களுக்கு குடிநீரோ உணவோ கிடைப்பதற்கு வழி இல்லை. முழுமையாக தனித்து விடப்பட்ட இடம் ஒன்று அது. அங்கு ஐநா தொண்டு நிறுவனங்களும் இலகுவில் சென்று சேர முடியாத நிலைதான் இருக்கிறது என்றார் யூனிசெஃப் பிரதிநிதி மாசியோ பாபில்லே. இதற்கிடையே பிரிட்டிஷ் அரசின் அவசரகால ஒருங்கிணைப்பு குழுவான கோப்ரா இந்த விவகாரம் பற்றி கூடி ஆராய்ந்திருக்கிறது. மலை பொட்டல் வழிகளில் நிற்கதியாகி நிற்கின்ற மக்களுக்கு உதவ வேண்டிய தருணத்தில் இருப்பதாக பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் ஈராக்கில் பிரிட்டன் இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடாது என்றும் அவர் கூறினார். பாதுகாப்பு அமைச்சர் மைக்கேல் ஃபாலோன் தலைமையில் கோப்ரா இன்று கூடியது. சிஞ்சார் மலையிலிருந்து இறங்கினால் கொலை செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் இருக்கின்ற யாசிதி மக்கள் அங்கேயே தங்கியிருந்தாலும் பட்டினிக்கும் தாகத்துக்கும் பலியாகலாம் என்றும் பிரிட்டிஷ் பிரதமர் கேமரன் இந்த கூட்டத்தில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்.
பிபிசி செய்திகளை தமிழில் தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. ஈராக்கின் வடக்கே நடக்கும் உள்நாட்டுப் போரில் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கும் இனக்குழுமமாக பார்க்கப்படும் யாசிடி இனக்குழுமத்தின் பின்னணிதான் என்ன, இவர்கள் யார்? பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் பூபாலரட்னம் சேவகன்.
மத்திய கிழக்கில் இஸ்லாமிய அரசு என்னும் தீவிரவாத குழுவால் பாதிக்கப்பட்ட பல இனக்குழுக்களுள் சுமார் 50,000 சனத்தொகையை கொண்ட யாஸ்டிஸ் என்னும் இனத்தவர்களும் அடங்குகின்றார்கள். இவர்கள் வடமேற்கு ஈராக்கில் மலைக்குன்றுகளில் உணவும் நீருமின்றி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். யார் இந்த யாஸ்டிஸ் இனத்தவர் என்று ஆராய்ந்தால் முதலில் தென்படுவது அவர்களது விசித்திரமான மதச்செயற்பாடுகள்தான். திடீரென சிக்கலுக்குள் மாட்டியிருக்கும் இந்த யாஸ்டர்ஸ் இனத்தவர் பொதுவாகவே உலக கவனம் தன் மீது படிவதை விரும்புவதில்லை. பேயை வழிபடுபவர்களாக பிறரால் பார்க்கப்படுகின்ற இவர்கள் ஏனைய சமூகங்களிலிருந்து விலகி தனி குழுக்களாக சிரியா, தென்துருக்கி, ஈராக் ஆகியவற்றின் எல்லையில் வாழ்ந்து வருகின்றார்கள். இவர்களது பழக்க வழக்கங்கள் காரணமாக கடந்த சில நூற்றாண்டுகளாக இவர்கள் பல இன்னர்களை சந்தித்து வருகின்றார்கள். அவர்களது யாஸ்டிசத்துக்கு நீங்கள் மாற முடியாது. நீங்கள் யாஸ்டிசாக பிறந்திருந்தால் மாத்திரமே அதனை நீங்கள் பின்பற்றலாம். உமாயத் பரம்பரையில் மிகவும் தூற்றப்படுகின்ற இரண்டாவது கலிபாவினால் உருவாக்கப்பட்ட மார்க்கத்தை இவர்கள் பின்பற்றுவதாக கருதுகின்ற இஸ்லாமிய அரசு குழுவினரால் தாம் கொல்லப்படலாம் என்ற அச்சம் யாஸ்டிஸ்டுகளுக்கு நிறையவே இருக்கின்றது. ஆனாலும் நவீன ஆய்வாளர்கள் யாஸ்டிஸ்கள் அந்த பாரம்பரியத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல என்று கூறுகின்றார்கள். அவர்கள் பேயை வழிபடுவர்கள் என்ற கருத்தையும் அவர்கள் நிராகரிக்கின்றார்கள். பைபிளையும் திருக்குறானையும் பின்பற்றும் இவர்களது பெரும்பாலான பாரம்பரியங்கள் வாய்வழியாக பின்பற்றப்பட்டு வந்தவையாகும். இவர்களது சிக்கலான பாரம்பரியம் சோரோஸ்ட்ரியன் மார்க்க தொடர்புடையது என்ற கருத்தும் இருக்கின்றது. அவர்கள் சூரியனை வழிபட்டு வந்திருக்கின்றார்கள் என்றும் அவர்களுடைய வழிபாட்டிட சித்திரங்களில் சூரியனின் படம் இருப்பதும் அதனையே காட்டுவதாகவும் நவீன ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். புனித நீரை கொண்டு இந்த இனச்சிறுவர்களுக்கு ஞானஸ்தானம் வழங்கப்படும். திருமணத்தின் பொழுது ஒரு ரொட்டியை இரண்டாக வெட்டி மணமகன் மணமகள் இருவருக்கும் பாதிரியார் கொடுப்பார். மயில் தேவதையையும் வணங்குகின்ற இவர்கள் தமது வழிபாடுகளின் பொழுது விலங்குகளை பறிகொடுக்கும் வழக்கமும் இருக்கின்றது. மலாக்கா தவுஸ் என்னும் கடவுளை இவர்கள் 5 தடவை வணங்குகின்றார்கள். அவருக்கு இன்னொரு பெயர் சைத்தான். அரபு மொழியில் பிசாசு என்று பொருள். அதனால்தான் இஸ்லாமியர்களால் இவர்கள் பேயை வணங்குவர்களாக பார்க்கப்படுகின்றார்கள். உயிர் மறுபுறப்பின் பொழுது இன்னொரு உடலுக்குள் செல்வதாகவும் ஒவ்வொரு புறப்பின் மூலமும் உயிர் புனிதமடைவதாகவும் யாஸ்டிஸ்கள் நம்புகின்றார்கள். ஆனால் இன்னுமொரு மதத்துக்கு நீங்கள் மாறினால் உங்கள் ஆன்மாவுக்கு விடிவு கிடையாது என்பது அவர்களது நம்பிக்கை. அவர்களது பகுதிகளில் கைவிடப்பட்ட கிராமங்கள் கொஞ்ச காலமாகத்தான் புத்துயிர் பெறத் தொடங்கியிருக்கின்றன. இப்போதுதான் அங்கு புதிதாக வீடுகளெல்லாம் கட்டப்படத் தொடங்கியிருக்கின்றன. துருக்கி அரசாங்கம் இவர்களை தொந்தரவு கொடுக்காமல் விடத் தொடங்கிய பின்னர்தான் நாடு கடந்து வாழ்ந்த யாஸ்டிஸ்கள் எல்லாம் ஊருக்கு திரும்பத் தொடங்கியிருந்தார்கள். தமது மார்க்கத்தின் மீதும் அடையாளத்தின் மீதும் இவர்கள் கொண்ட ஆழமான பிடிப்புத்தான் இவர்களது பலமாக திகழ்ந்து வருகின்றது. உலகப் பரப்பில் இருந்து விலகி இருக்க விரும்புகின்ற இந்த சமூகத்துக்கு இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளின் பல நடவடிக்கை பெரும் நெருக்கடியை கொடுத்திருக்கின்றது. சிஞ்சால் மலைச்சிகரங்களுக்கு இடையில் தப்பி ஓடி மறைந்து இவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். இவர்களுக்கு உணவும் நீரும் கொடுப்பதற்கான உதவி நடவடிக்கை ஒன்றும் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவும் வான் தாக்குதலை அந்த பகுதியில் நடத்த முடிவு செய்திருக்கின்றது. மொத்தத்தில் இப்பொழுது பரபரப்பான உலகின் அனைத்து கவனமும் இந்த சமூகத்தின் மீது குவிந்திருக்கின்றது.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சேவகன். அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் காணாமல் போனவர் தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் 6வது அமர்வின் விசாரணைகள் இன்று வெள்ளிக்கிழமை மன்னாரில் துவங்கியிருக்கிறது. இதுகுறித்த செய்திகளை தருகிறார் வவுனியாவில் இருக்கும் செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் காணாமல் போனவர்கள் தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் 6வது அமர்விலான மன்னார் மாவட்டத்திற்கான விசாரணைகள் மாந்தை மேற்கு பிரதேச செயலகத்தில் இன்று ஆரம்பித்திருக்கின்றன. 4 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த விசாரணைகள் இன்றும் நாளையும் மாந்தை மேற்கு பிரதேசத்திலும், ஒரு நாள் மன்னார் பிரதேச செயலகத்திலும், இறுதி நாள் மடு பிரதேச செயலகத்திலும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மன்னார் மாவட்டத்தில் 4 நாட்களிலும் 224 பேர் சாட்சியம் அளிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். விசாரணைக்கென அழைக்கப்படாதவர்களும் இன்றைய தினம் மாந்தை மேற்கு பிரதேச செயலகத்திற்கு வருகை தந்திருந்தனர். இவர்களின் பெயர் விவரங்களை ஆணைக்குழுவினர் பதிவு செய்து தகவல்களை பெற்றுக் கொண்டு அவர்களுக்கான விசாரணை திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என கூறி அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். தங்களுடைய பிள்ளைகளை விடுதலை புலிகள் பலவந்தமாக தமது அமைப்பிற்கு ஆட்சேர்ப்பதற்காக பிடித்துச் செல்லப்பட்டதன் பின்னர் அவர்கள் காணாமல் போயிருப்பதாகவும், பலர் தங்களுடைய பிள்ளைகள் அங்கிருந்து ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்தினுள் வந்ததன் பின்னர் காணாமல் போயிருப்பதாகவும், விசாரணைக்கென ராணுவத்தினரால் அழைத்துச் செல்லப்பட்டதன் பின்னர் அவர்கள் வீடு திரும்பவில்லை என்றும், சிலர் தமது வீடுகளுக்கு தமது பிள்ளைகளை தேடி வந்து கடத்திச் செல்லப்பட்டும் பிடித்துச் செல்லப்பட்டும் காணாமல் போயிருப்பதாகவும் தமது சாட்சியங்களில் தெரிவித்திருக்கின்றார்கள்.
பழனிசாமி மேரி பாலப்பெருமாள்கட்டு வட்டகண்டில் இருக்கிறாங்க. நாங்களிடம் மேந்து போய் கொண்டிருந்தோம். இரணப்பாளை என்ற இடத்துல வச்சு என் மகளை லெட்டுக்கு போன இடத்துல வச்சு பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அதுக்குள்ளேருந்து நாங்கள் பிள்ளைய காண இல்லை. பிறகு சொன்னாங்க ஆமியில் கட்டுப்பாட்டுக்குள்ள பிள்ளை வந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இதுவரைக்கும் இன்னும் பிள்ளைய காணவே இல்லை. நாங்களும் தேடி திரியிறோம். பிள்ளை ஒரு இடமும் இல்லை. நாங்களும் எல்லா இடமும் நாங்கள் கொடுத்து இது செய்து வச்சு போயிருக்கிறோம். இப்போ இங்கே வர சொன்னாங்க. அதோடு தான் இப்போ வந்திருக்கிறோம். ஏதோ நம்பிக்கையில் தான் வந்திருக்கிறோம். ஏதோ எங்களுக்கு எங்களோட பிள்ளையெல்லாம் எங்கள்கிட்ட உபடைச்சா சரி, பொம்பளை பிள்ளை உதவி இல்லாத நாங்கள் பிரிசனும் இல்லை எனக்கு இப்படி இருக்கிறோம். இந்த பிள்ளைய என்கிட்ட தந்தா எனக்கு நல்லதுன்ட்டு தான் அந்த நம்பிக்கையில் தான் இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். எங்களுக்கு பிள்ளை வேணும்.
ராசேந்திரம் நோபர்ட். தான் நாங்கள் பெரிய முடியிலிருந்து இடம்பெயர்ந்து என்ன பழையிலிருந்து நாங்கள் எனக்கு நாலு பொம்பளை பிள்ளைகள் மூன்று ஆம்பளை பிள்ளைகள் அதில் எனது மூத்த மகன் என்ன செய்தார் எங்களுக்கு பின்னரம்பூர் பங்கரெல்லாம் அடித்து தந்து போட்டு மோட்டர் சைக்கிளில் போனவர் விடியம்பரில் விடியம்பரில் நான் ரெண்டு மூணு நாளாக தேடி பார்த்தா காணையில் அங்கே கடைசி கட்டம் வந்துட்டு நாங்கள் முள்ளிவாய்க்கால் போயிட்டோம் முள்ளிவாய்க்கால் போய் அது வரையும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு தொடர்பும் கிடையாது அதோட நாங்கள் முகாமுக்கு வந்துட்டோம் முகாமிலிருந்து ரெண்டு வருஷம் இருந்த பிறகு வீட்டை வந்துட்டோம் பெரிய மடுவுக்கு சொந்த இடத்துக்கு வரும்போது எங்களுக்கு ரெண்டு பேர் வந்தாங்க அவங்க நாங்கள் சிஏடி பிரிவில் இருந்தால் வந்துப்பா நினைக்கிறேன் அவங்க வந்து கேட்டாங்க எங்கள் மகன்ற பேரை சொல்லி ரதன்ற வீடு இதான் ஆண்டு நாங்கள் ஓமன்னு சொல்லி வாங்க இருங்கன்னு சொல்லி நீங்கள் எங்கேருந்து வாங்க நாங்கள் கொழம்புலேருந்து வரோம்னு சொல்லிட்டாங்க சொன்னாங்க எங்களை முழு விவரம் எடுத்தாங்க எங்களை குடும்ப விவரம் அவ்வளோ எடுத்தாங்க எடுத்த பிறகு தான் எங்களுக்கு ஒரு டவுட் வந்து மகன் எங்கேயே இருக்கிறார் எங்கே இருக்கிறான்னு தெரியாது அதோட நாங்கள் உடனே என்ன செய்ய ஐசிஆர்சி ஃபாதர்கிட்ட இப்படியே எல்லாம் கொடுத்து இப்போ ஒரு கடிதத்தை கொடுத்துருக்கோம் எங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு மகன் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்து எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவாங்க
என விசாரணைக்கென வந்திருந்த சிலர் என்னிடம் தெரிவித்தனர் இந்த ஆணைக்குழுவின் விசாரணை காலம் மேலும் 6 மாதங்களுக்கு அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் வரையில் ஜனாதிபதியினால் நீடிக்கப்பட்டிருப்பதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாஸ் அவர்கள் கூறினார்
தேவராக் மேம் கொமிஷமே காலைய மாசாயங்காயிட்ட தீர்க்கரத்திமேனோ நமது அப்படி லெவலில் தேவையான தானமதாஸ் கூய பெமிலி விவாகரீமத்தை சஹா
2 தடவைகள் 6-6 மாதங்கள் என்ற அடிப்படையில் இந்த ஆணைக்குழுவின் காலம் நீடிக்கப்பட்டிருக்கின்றது எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற 19,000 வரையிலான முறைப்பாடுகளை விசாரணை செய்வதற்கும் அத்துடன் நாங்கள் இன்னும் விசாரணைகளை நடத்தாமல் இருக்கின்ற மாவட்டங்களில் விசாரணைகளை நடத்துவதற்கும் எங்களுக்கு கால அவகாசம் அவசியமாகி இருந்தது இதற்காக ஆணைக்குழுவின் தலைவர் பரணகம அவர்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் இதனையடுத்தே இன்னும் 6 மாதங்களுக்கு இந்த ஆணைக்குழுவின் காலத்தை ஜனாதிபதி அவர்கள் நீடித்திருக்கின்றார் என்றார் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் குணதாஸ் அவர்கள்
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் இலங்கையின் வடமாகாணத்திற்கான நிதி ஆதாரங்கள் ஒதுக்குவதில் இலங்கை அரசு பாரபட்சம் காட்டுவதாக வடமாகாண முதலமைச்சர் இன்று குற்றம் சாட்டியிருக்கிறார் இதுகுறித்த செய்தியை தருகிறார் மீண்டும் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்
இலங்கையின் வடமாகாண சபையின் வளர்ச்சிப் பணிகளுக்கு போதிய நிதியை அரசாங்கம் இன்னும் முழுமையாக வழங்க தொடங்கவில்லை என்றும் இது நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது என்றும் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் இன்று வவுனியாவில் தெரிவித்திருக்கின்றார் வடமாகாண சபையின் குறித்தொதுக்கப்பட்ட விசேட நிதியில் 22 மில்லியன் ரூபாய் செலவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள வவுனியா வைத்தியசாலை மருத்துவ நிபுணர்களுக்கான விடுதி கட்டிடத்தை அவர் இன்று வைபவ ரீதியாக திறந்து வைத்தார் அத்துடன் மிகவும் பின்தங்கிய பிரதேச ஓமந்தை பாலமோட்டை நவ்வி பகுதியிலும் முல்லைத்தீவு மாவட்டம் கும்பலமுனை பகுதியிலும் 2 கிராமிய வைத்தியசாலைகளை அமைப்பதற்கான அடிக்கற்களையும் அவர் நாட்டி வைத்தார் இந்த வைபவங்களில் உரையாற்றிய முதலமைச்சர் அவர்கள் மாகாண சபையின் செயற்பாடுகள் பற்றியும் எடுத்துரைத்தார்
நிதி பற்றாக்குறையே எமது பெரும் பிரச்சனையாக அமைந்துள்ளது எமக்கு தந்துள்ளதாக தம்பட்டம் அடித்து கூறும் பணத்தின் பெரும்பகுதி எமக்கு தரப்படவில்லை நாளாந்தம் பத்திரிகைகளிலும் டிவியிலும் ஏதோ எங்களுக்கு இத்தனை பணம் தந்ததாக கூறுகின்றார்கள் அப்பணத்தின் பெரும்பகுதி எமக்கு தரப்படவில்லை 5,000 மில்லியன் பணம் தந்திருப்பதாக அரசாங்கம் தகவல் ஊடகங்களுக்கு தரவுகள் வழங்கி வந்தாலும் அவை எமக்கு குறித்தொதுக்கப்படவில்லை தரப்படவில்லை அதில் சுமார் 1/5 தான் தரப்பட்டுள்ளது மிச்சம் அனைத்தையும் அரசாங்கமே தன் கைவசம் வைத்து விளையாடுகின்றது என்ன செய்கின்றார்கள் ஏது செய்கின்றார்கள் எவ்வாறு செய்கின்றார்கள் எத்தொகை செலவழிக்கின்றார்கள் என்பதெல்லாம் மர்மமாகவே இருக்கின்றது வடமாகாணம் முழுவதையும் முற்றாக நோக்கி முதிர்ந்த ஒரு திட்டத்தின் அடிப்படையில் முன்னேற்றம் நடைபெற வேண்டுமே ஒழிய அடுத்த தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு சமூக அபிவிருத்தியில் ஈடுபடுவது பல பாதிப்புகளை எமக்கு ஏற்படுத்தும் இனியாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளாகிய எம்முடன் சேர்ந்து கலந்தாலோசித்து நடவடிக்கைகளில் இறங்குங்கள் என்று அரசாங்கத்திடம் கேட்கும் அதே வேளையில் மக்களுக்கு தேவையான திட்டங்களில் தொடர்ந்து முறைப்படி வடமாகாண சபையினராகிய நாம் ஈடுபடுவோம் என்ற உத்தரவாதத்தை
என்றார் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் இந்த வைபவங்களில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் வடமாகாண சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சத்தியலிங்கம் அமைச்சின் செயலாளர் ரவீந்திரன் வவுனியா பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் வவுனியா வைத்தியசாலை பணிப்பாளர் மற்றும் வைத்தியர்கள் வைத்திய நிபுணர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள் நிதி பற்றாக்குறை ஆளணி பற்றாக்குறை உட்கட்டுமான வசதி பற்றாக்குறைகளுக்கு மத்தியிலும் பொதுமக்களுக்கான வைத்திய சேவைகள் பலவற்றை தாங்கள் மேற்கொண்டு வருவதாக இங்கு உரையாற்றிய மாகாண சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சத்தியலிங்கம் தெரிவித்தார் இந்த வைபவத்தில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் அவர்கள் நிலையான ஒரு அரசியல் தீர்வும் நிலையான அபிவிருத்தியும் இன்று அவசியமாகி இருக்கின்றது என குறிப்பிட்டார்
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கிய இந்த செய்தி குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் BBC யின் தமிழோசை
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்து இந்திய கண்ணோட்டம். மேற்கு ஆப்பிரிக்காவில் பரவி வரும் அபாயகரமான எபோலா வைரஸ் தொற்று காரணமாக உலக சுகாதார ஸ்தாபனம் உலகளாவிய அவசர நிலையை பிரகடனப்படுத்தியிருக்கிறது. இந்த வைரஸ் தொற்றுக்கு இந்தியாவில் ஒருவர் பாதிக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இதுகுறித்த இந்திய நிலவரம் தொடர்பான செய்திகளை தருகிறார் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
எபோலா வைரஸ் தொற்று நோய்க்கான 24 மணி நேர அவசரகால சிறப்பு செயல்பாட்டு மையம் நாளை சனிக்கிழமை முதல் இயங்கும் என்று இந்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்தியாவில் முன்னெடுக்கப்படவிருக்கும் எபோலா வைரஸ் தொற்று நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதில் புதுடெல்லிக்கு வந்துள்ள ஒரு பயணி இந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் மத்திய சுகாதாரத்துறையை உஷார் செய்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அவர் புதுடெல்லியில் உள்ள துவாரகா பகுதியைச் சேர்ந்தவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும், தற்போது வரை அவர் ஆரோக்கியமுடன் உள்ளதாகவும், இந்த நோய் தொடர்பாக அவரே தன்னை கண்காணித்துக் கொள்ள வழிகாட்டுதல்கள் கூறப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எபோலா நோய் தொடர்பான சிகிச்சைகளை வழங்க டெல்லியில் இருக்கும் ராம் மனோகர் லோகியா மருத்துவமனை தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நோய் தொடர்பாக யாரும் அச்சப்பட தேவையில்லை என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் உறுதியளித்துள்ளதாகவும், தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு துரிதப்படுத்தி வருவதாகவும் இந்த செய்திக்குறிப்பு கூறுகிறது. இந்திய அரசின் நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளுடன் ஒருங்கிணைக்கப்பட்டு நிறைவேற்றப்படுவதாகவும், இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து இந்தியாவுக்குள் நுழையும் பயணிகளிடம் முறையான மருத்துவ பரிசோதனைகள் தற்போது மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோயின் பாதிப்பு அதிகம் உள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ள நாடுகளில் சுமார் 47,000 இந்தியர்கள் வாழ்ந்து வருவதாக கணக்கிடப்பட்டுள்ளதாகவும், அவர்களிடம் தொடர்பு கொண்டு தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேற்கு ஆப்பிரிக்காவில் பரவி வரும் அபாயகரமான எபோலா வைரஸ் தொற்று நோய் காரணமாக உலக சுகாதார நிறுவனம் உலகளாவிய அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ள பின்னணியில் இந்த வைரஸ் தொற்றை தடுத்து கட்டுப்படுத்துவதற்காக இந்திய அரசு மேற்சொன்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது.
ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன். காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான தமிழக அரசின் மனுவை விசாரிக்க முடியாது என்று இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி M.R. லோதா தலைமையிலான அமர்வும் மறுத்துவிட்ட நிலையில் இந்த வழக்கு தற்போது வேறு நீதிபதிகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மீண்டும் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான தமிழக அரசின் மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி R.M. லோதா தலைமையிலான அமர்வினாலும் நடத்த முடியாது என்று இன்று வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு அமர்வு இந்த மனுவை விசாரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நதிநீர் பங்கீடு தொடர்பான வழக்குகளை காவிரி தீர்ப்பாயத்திலேயே தொடர்வதற்காக தமிழக அரசு தரப்பில் அனுமதி கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையை வேறு அமர்வுக்கு மாற்றுமாறு கூறி தலைமை நீதிபதி R.M. லோதா மற்றும் நீதிபதிகள் குரியன் ஜோசப், ரோகிந்தன் நரிமன் ஆகியோரை உள்ளடக்கிய அமர்வு இன்று உத்தரவிட்டது. தமிழக அரசின் மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்ற போது இந்த குறிப்பிட்ட அமர்வில் இடம்பெற்றுள்ள நீதிபதிகளில் குரியன் ஜோசப் முன்னதாக கேரள மாநில அரசு தரப்பு வழக்கறிஞராக பணிபுரிந்தவர் என்றும், அதுபோல நீதிபதி ரோகிந்தன் நரிமன் இது தொடர்பான வழக்கில் முன்னதாக கேரள மாநில அரசு தரப்புக்காக ஆஜராகி வாதாடியவர் என்றும் கர்நாடக மாநில அரசு தரப்பு வழக்கறிஞர் அனில் திவான் குறிப்பிட்டார். கேரள மாநில அரசும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ள ஒரு தரப்பு என்ற காரணத்தினால் தமிழக அரசு தரப்பு மனுவை இந்த அமர்வு விசாரிக்க கூடாது என்று அனில் திவான் வலியுறுத்தினார். அப்போது தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் ராகேஷ் அதற்கு ஆட்சேபனை தெரிவித்தார். எனினும் கர்நாடக அரசு தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கை வேறு அமர்வுக்கு மாற்ற முடிவு செய்தனர். கடந்த ஜூலை மாதம் 15 தமிழக அரசு தரப்பு மனுவை ஏற்க மறுத்த காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் உச்சநீதிமன்றத்தில் அனுமதி பெற்று வர கோரி உத்தரவிட்டிருந்தது. தமிழகத்தில் காவிரி பாசன விளைநிலங்களின் பரப்பளவு 29 லட்சம் ஏக்கர் என்கிற அளவில் கணக்கிடப்பட்டுள்ள போதிலும் இந்த வழக்கில் 24.5 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் மட்டுமே பயன்பாட்டில் உள்ளதாக குறைத்து மதிப்பிடப்பட்டுள்ளது என்றும் தமிழக அரசு தரப்பு மனுவில் கூறப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் காவிரி தீர்ப்பாயத்தின் இறுதி தீர்ப்பில் கூறப்பட்டுள்ள இந்த அளவை திருத்தி அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசின் மனுவில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. மேலும் தமிழகத்தில் காவிரி டெல்டா பாசன பரப்பின் முழு அளவையும் கருத்தில் கொண்டு கூடுதலாக 65 TMC தண்ணீரை தமிழகத்திற்கு திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் தமிழக அரசின் மனுவில் கோரப்பட்டிருந்தது.
டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தர பாண்டியன். தமிழ்நாட்டிற்குள் இருக்கும் விடுதிகள், திரையரங்கங்கள், வணிக வளாகங்களில் வேட்டிக்கு விதிக்கப்படும் தடைகளை நீக்கும் புதிய சட்டம் ஒன்று தமிழக சட்டமன்றத்தில் கொண்டுவரப்பட்டிருப்பது குறித்த செய்தியை நேயர்கள் நேற்று முன்தினம் பிபிசி தமிழோசையில் கேட்டிருந்தீர்கள். இந்த புதிய சட்டம் குறித்து பொதுமக்கள் சிலரின் கருத்துக்கள்.
இப்போ வந்து இது வந்து ஒரு சட்ட முன்வடிவாக தான் இருக்குது. அதாவது இந்த பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது இன்னும் பாஸ் பண்ண பிறகு இது இன்னும் ரெகுலரைஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு முன்னெடுத்திருக்கிறதே ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து கலாச்சாரத்தை காப்பாற்றுற ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி பார்த்தா கூட, பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக மெட்ரோ நகரங்களில் சென்னை மாதிரியான இடங்களில் வந்து வேஷ்டி கட்டிட்டு மால்க்கோ இல்லை தியேட்டருக்கோ போனால் கூட ஒரு மாதிரியான ஒரு ஏளன பார்வை தான் இருக்குது அந்த இடத்துல. அது வந்து நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு பில் கொண்டு வந்திருக்கிறதுனால தவிர்க்கப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இந்த சட்டம் உண்மையாகவே வரவேற்கத்தக்க ஒரு சட்டம். ஏன்னா வேட்டி கட்டிட்டு ஒருத்தர் போறாருனாலே அவர் ஒருத்தர் கிராமவாசியாக இருப்பார் இல்லை ஒரு நாகரிகம் தெரியாதவராக இருப்பாருன்ற ஒரு கலாச்சாரம் தான் இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே வேட்டிங்கிறது நம்முடைய பாரம்பரிய சின்னம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியறதில்ல. இந்த சட்டத்தின் மூலமாகவாவது அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்குன்றது சந்தோஷமான விஷயம்.
தமிழ்நாட்டில் வேட்டி மானம் எல்லாமே காற்றுல பறக்குதுன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய கலாச்சாரத்தை குறியீடாக கருதப்படுற வேட்டியை வந்து சட்டம் போட்டு தான் காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது மட்டுமல்ல வேட்டி மட்டுமல்ல வேட்டி மாதிரி பல விஷயங்கள் ஆங்கிலேயர்கள் விட்டுட்டு போன பல சுவடுகள் இன்னும் அகற்றாமல் இருக்கோம் பல இடங்களில். அதெல்லாம் அகற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த வேட்டியை சட்டம் போட்டது தான் அதை வந்து அமல்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறதையும் கண்டிக்க வேண்டியது இருக்குது. அதை வந்து நம்ம தனிப்பட்ட நபர்லேருந்து இந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் சமுதாயமும் இருக்குன்னு நினைக்கிறேன்.
இந்த சட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே வந்து தமிழர்களுடைய பாரம்பரிய உடையான வேட்டி வந்து ஒரு சில கிளப்புகளை வந்து அனுமதிக்கப்படலை அப்படின்றது ஒரு வருந்தத்தக்கக்கூடிய விஷயம்தான். இப்படி தமிழகத்தில் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அந்த வேட்டி சட்டையை வந்து சட்டம் இயற்றி தான் வந்து அதை பின்பற்றணும் அப்படின்றது நிச்சயமாக வருந்தத்தக்கக்கூடிய செயல் தான். அது தமிழர்களுடைய உடை அந்த கலாச்சாரம் அது வந்து பாரம்பரியம் மிக்கது. அதை வந்து இந்த மாதிரி சட்டம் இயற்றி தான் வந்து நம்ம பின்பற்றணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ மிக முக்கியமாக அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த பாரம்பரியத்தையே அனைவரும் தமிழகத்தில் கூடிய தமிழர்கள் அனைவரும் வந்து பின்பற்றணும் அப்படின்றதான். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் நம்முடைய கலாச்சாரம் மற்ற மாநிலங்களிலும் மற்ற நாடுகளிலும் வந்து இன்றைக்கி பின்பற்றப்படுகிறது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு சட்டம் இயற்றி தான் இதை பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படின்றதான் என்னுடைய கருத்து.
வழக்கமாக நம்ம ஆட்சியாளர்கள் வந்து காயத்துக்கு களிம்பு தடவிட்டு அதோட தங்களோட கடமை முடிஞ்சு போச்சுன்னு விடுற அதே போக்கு தான் இதுலேயும் கடைபிடிச்சிருக்காங்க. அடிப்படையில் நீங்கள் இந்த விவாதத்தை பற்றி பார்க்கணும். மண்ணோட விஷயத்தை மாற்றாகவும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஆங்கில மருத்துவத்தை மெயின் ஸ்ட்ரீம் மருத்துவம்னும் இந்த மண்ணோட மருத்துவத்தை மாற்று மருத்துவம்னு சொல்கிற போக்கு இருக்குது. இதே மாதிரி தான் எல்லா தலங்கள்லையும் இந்த மண்ணோட பழக்க வழக்கங்கள் பாரம்பரியங்கள் அத்தனையுமே மாற்றாகவும் எங்கேயோ வந்து இறக்குமதிப்பட்டதை வந்து மெயினாகவும் வச்சு பார்க்கப்படுற பழக்க வழக்கம் இருக்குது. இந்த மாதிரி விவாதங்கள் புகைச்சல்லாம் கிளம்புறப்போ அதுக்கு ஒரு இது போட்டு மூடுற ஒரு போக்கு தான் இருக்குது. இது ஒரு இது இப்போ கூட என்னென்னா ஒரு தொலைநோக்கு பார்வையோட இதனுடைய அடிப்படையில் எல்லாத்தையும் சிந்தித்து ஒட்டுமொத்தமான ஒரு கருத்தியல் ரீதியில் இதை எடுக்கிறதா இல்லை. இப்போ இது ஒரு விளம்பரம் தேடுற ஒரு வகை தான். ஒரு விஷயம் உருவாச்சு நான் அதை வந்து தீர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு போக்கில் தான் இந்த அரசு இதை இயங்கிருக்கு. எனிவே இந்த விஷயத்தில் சட்டம் போட்டு தான் அதெல்லாம் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து வருத்தத்துக்குரிய விஷயம்.
அது இப்போ நடந்த ப்ராப்ளம் அப்படின்னாலும் பொதுவாக வந்து இந்த மாதிரி பாரம்பரிய உடை உடுத்துறவங்களை வந்து இந்த மாதிரி தடுக்கிறதுன்றது ஒரு கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுக்கு சட்ட ரீதியாக ஒரு சட்டம் வரைக்கும் போகணும் அப்படின்றது ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் இது இந்த மாதிரி இந்த சட்டத்தை வரவேற்கிற அதே பட்சத்தில் இதுக்கு வந்து இந்த அளவுக்கு பெனால்டி ஒரு வருஷம் வரைக்கும் தண்டனை அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக தான் தெரியுது. இந்த தண்டனை அப்படிங்கிற பட்சத்தில் இதை கொஞ்சம் குறைக்கலாம்.
பாரம்பரியமான உடைகளுக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறத எப்போதும் எல்லோரும் எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு நாட்டுக்குமான பாரம்பரிய உடைகள் அப்படிங்கிறது வேறு வேறாக இருக்கும். அணிந்திருக்கிற உடை நாகரிகமா இருக்கா இல்லையா அப்படிங்கறதா முக்கியமே தவிர, இந்த உடை அணிந்தாதான் இந்த நிறுவனத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற கட்டுப்பாடு தேவையற்றது. அது மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கிற நிறுவனங்களை கட்டுப்படுத்துவதற்கு இது போன்ற சட்டங்கள் நிச்சயமாக கொண்டு வரப்பட வேண்டியவை. அதுல மாற்று கருத்து இல்லை.
சென்னை பொதுமக்கள் சிலரின் கருத்துக்களை கேட்டீர்கள். நேயர்களே, இது குறித்து உங்கள் கருத்துக்களை பிபிசி தமிழோசைக்கு எழுதுங்கள். அவை பிபிசி தமிழோசையின் நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
வடக்கு ஈராக்கில் உள்ள இஸ்லாமிய தீவிரவாதிகள் மீது அமெரிக்கா தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது. இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனருக்கும் இடையிலான மூன்று நாள் சண்டை நிறுத்தம் முடிவடைந்த சொற்ப நேரத்துக்குள் இஸ்ரேல் காசான் மீது தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. எபோலா வைரஸ் பரவலை அடுத்து உலக சுகாதார நிறுவனம் உலக மட்டத்தில் அவசரகால நிலையை பிரகடனம் செய்திருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.